तदधीनत्वात् अर्थवद् तृतीयमिदं सूत्रं प्रथमाधिकरणे तत्र चतुर्थे पादे आनुमानिमवक्येषामिच्छेन्न शरीररूपदविन्यस्त गृहीते दर्शयति च इति प्रथमं सूत्रम्। विषयवाक्यं तावत् अस्मिन् अधिकरणे महतः परमव्यक्तम् अव्यक्तात् पुरुषः परः इति काठक वाक्यम्। वस्तुतः अत्र अव्यक्तपदे विचारः क्रियते। अव्यक्तपदस्य कोऽर्थः इति पूर्वपक्षी साङ्ख्यवादी साङ्ख्यमतानुयायी वदति ईक्षतेर्नाशब्दम् इति यत् अशब्दत्वं प्रतिपादितं साङ्ख्यमतीयप्रधानस्य तन्न सङ्गच्छते। यतः अत्र काठकोपनिषदि महतः परमव्यक्तम् इत्यादिना महत्शब्दः अव्यक्तशब्दः पुरुषशब्दः इति इमे शब्दाः साङ्ख्यमतसिद्धाः स्मृतिप्रसिद्धाः त एव तादृशक्रमेणैव प्रत्यभिज्ञायन्ते। कथं साङ्ख्यमतं श्रुतौ तस्य आदरः न कृतः इति कथं वक्तुं शक्यते इति प्रश्नो जातः। तदानीं सिद्धान्ति जगाद तथा नास्ति, अव्यक्तशब्द एव अत्र श्रूयते। अव्यक्तशब्दः प्रधानमेव वदति इति वक्तुं न शक्यते। यत् दुर्लक्ष्यं वर्तते, सूक्ष्मं वर्तते, तत्र अव्यक्तशब्दः भवितुमर्हति। अतः अव्यक्तशब्देन साङ्ख्यमतीयप्रधानस्यैव ग्रहणम् इति नास्ति इति उक्तमस्ति। यतः लोके अश्वत्थाने गां पश्यन् न हि अमूढः यमश्वः इति निश्चिनोति। तस्मिन् स्थाने तदस्ति इति कृत्वा एतावता प्रमाणान्तर अभावे तदेव अत्र उच्यते इति वक्तुं न शक्यते। अतः अव्यक्तशब्देन प्रधानस्य ग्रहणं न सम्भवति इत्युक्तम्। परन्तु अस्मिन् विषये सूत्रकारः किं जगाद इति चेत् सः वदति, ते वदन्ति शरीररूपक विन्यस्त गृहीते इति। रूपकविन्यस्त शरीरगृहीतेः इत्यर्थः अत्र रूपकालङ्कारः उक्तः, रथरथादि कल्पना उक्ता अस्ति। इन्द्रियेभ्यः परा ह्यर्था, ह्यर्थेभ्यश्च परं मनः, मनसस्थ परा बुद्धिः, बुद्धेरात्मा महान् परः, महतः परमव्यक्तम् अव्यक्तात् पुरुषः परः, पुरुषान्नपरं किञ्चित् साकाष्ठातापरा गतिः इति। एतत् सर्वम् इतः पूर्वं काचन रथादिकल्पना उक्ता अस्ति। आत्मानं रजनं विद्धि शरीरं रथमेव तु, बुद्धिं तु सारथिं विद्धि मनप्रग्रहमेव च, इन्द्रियाणि हयानाहो विषयागमश्चेत गोचरा, आत्मेन्द्रियमनोयुक्तं भोक्तेत्याहुर्मनीषिणः इति। अत्र रथः एकः कल्पितः मनुष्यशरीरम्, तस्य तावत् इन्द्रियाणि अश्वाः, विषयास्तेव तु शब्दस्पर्शादयः, बुद्धिः सारथिस्थानीय प्रग्रहस्थानीयं मनः, आत्मा जीवः रथस्वामी भवितुमर्हति। स एव आत्मेन्द्रियमनोयुक्तं भोक्तेत्यावर्मनीषिणः इति। यथा शरीर इन्द्रियमनादियुक्तः भवति तर्हि तस्य भोक्ता इति नाम इत्युक्तमस्ति। तथा च एतादृश मन्त्रद्वय युग्मे च इन्द्रियमन बुद्धि सारथ्यादि मन बुद्धि स्वाम्यादि समानमेव, परन्तु अव्यक्तशब्दः एकत्र शिष्यते, अन्यत्र शरीरशब्दः शिष्यते। ततः प्रकरणात् परिशेषात् शरीरमेव अव्यक्तशब्दस्य शब्देन ग्रहणम् इति भवति। अत्र एतादृशरीत्या मनसः बुद्ध्या निग्रहः ಇಂದ್ರಿಯಾಣಾಂ ನಿಗ್ರಹ ಏತತ್ ಸರ್ವಂ ಅಪೇಕ್ಷತೆ ಯದಿ ಏತಾದ ರೀತ್ಯಾ ಕರೋತಿ ಚೇತ್ ಸಹ ತದ್ವಿಷ್ಣೋ ಪರಮಂ ಪದಂ ಗಚ್ಚತಿ ಇತ್ಯುಕ್ತಂ. ಯಸ್ಯತು ಏತಾದ ರೀತ್ಯಾ ಇಂದ್ರಿಯಾದಿ ನಿಗ್ರಹ ನಾಸ್ತಿ ಸಹ ಸಂಸಾರಂ ಚ ಅಧಿಗಚ್ಚತಿ ಇತ್ಯಾದಿ ಉಕ್ತ್ವಾ ಅಂತೇ ಗತ್ವಾ ಕಿಮುಕ್ತಮಸ್ತಿ ಏತಾದ ವಿಷ್ಣೋ ಪರಮಪದ ಪ್ರಾಪ್ತ್ಯರ್ಥಂ ಯೋಗ ಉಕ್ತ ಯಕ್ಷೇದ್ವಾಂಗ್ ಮನಸಿ ಪ್ರಾಜ್ಞ ತದ್ಯಕ್ಷೇ ಜ್ಞಾನಮಾತ್ಮನಿ ಜ್ಞಾನಂ ಆತ್ಮನಿ ಮಹತನಿ ಯಚ್ಚೇತ್ ತದ್ಯಕ್ಷೇ ಶಾಂತ ಆತ್ಮನಿ ಇತ್ಯುಕ್ತಮಸ್ತಿ. ಏತಾವತ ಅತ್ರ ಶರೀರಸ್ಯೈವ ಗ್ರಹಣಂ ಇತಿ ನಿಶ್ಚಿತಂ ಭವತಿ ಅತಃ ಅವ್ಯಕ್ತ ಶಬ್ದೇನ ಪ್ರಧಾನಸ್ಯ ಗ್ರಹಣಂ ಮಾಸ್ತು ಇತ್ಯುಕ್ತಮಸ್ತಿ. ಅನಂತರಂತೋ ಆಕಾತನ ಆಶಂಕಾ ಕೃತಾ ವರ್ತತೆ ಸ್ಥೂಲಮಿದಂ ಶರೀರಂ ಸರ್ವೇಂದ್ರಿಯ ಗ್ರಾಹ್ಯಂ ಏತಾಸ ಶರೀರೇಣ ಇವ ಮನುಷ್ಯಸ್ಯ ಸರ್ವೇ ವ್ಯವಹಾರಾ ಸಂಗಚ್ಛಂತೆ ಅತ್ಯಂತ ಸ್ಥೂಲಸ್ಯ ಅಸ್ಯ ಶರೀರಸ್ಯ ಕಥಂ ಅವ್ಯಕ್ತ ಶಬ್ದಾರ್ಹತ್ವಂ. ಅವ್ಯಕ್ತೋ ನಾಮ ನವ್ಯಕ್ತಂ ಅವ್ಯಕ್ತಂ ಇದಂತು ವ್ಯಕ್ತಂ ಕಥಂ ಶರೀರಸ್ಯ ಗ್ರಹಣಂ ಭವಿತುಮರ್ಹತಿ ಇತಿ ಸಂಶಯೇ ಜಾತೆ. ಇದಂ ಶರೀರಂ ನ ಶರೀರ ಪದೇನ ಗ್ರಹ್ಯತೆ ಕಿಂತು ಸೂಕ್ಷ್ಮಂತೋ ತದರ್ಹತ್ವಾತ್ ಇತ್ಯುಕ್ತಂ. ಸೂಕ್ಷ್ಮಂತೋ ಇತ್ಯನ ಅನೇನ ಅತ್ರ ಸೂಕ್ಷ್ಮ ಶರೀರಂ ಕಿಂ ತತ್ ಅವ್ಯಕ್ತಂ ಕಾರಣಂ ಭೂತ ಸೂಕ್ಷ್ಮಂ ತದೇವ ಅತ್ರ ಉಚ್ಯತೆ ಇತಿ ಉಕ್ತಮಸ್ತಿ. ಕಥಂ ತಸ್ಯ ಸೂಕ್ಷ್ಮ ಶರೀರ ಸೂಕ್ಷ್ಮಸ್ಯ ಶರೀರಸ್ಯ ಅವ್ಯಕ್ತಸ್ಯ ಶರೀರಪದೇನ ಗ್ರಹಣಂ ಕಥಂ ಭವತಿ ಇದೆ ತಥಾ ವ್ಯವಹಾರಃ ವರ್ತತೆ ಗೋಭಿಶ್ರೀಣೀತಮತ್ಸರಂ ಇತ್ಯಾದಿನ ಕಾರ್ಯಶಬ್ದಸ್ಯ ಕಾರಣಶಬ್ದೇನ ಕಾರ್ಯಸ್ಯ ಕಾರಣಶಬ್ದೇನ ವ್ಯವಹಾರಃ ವರ್ತತೆ. ಏತದೇವ ಶ್ರುತಿರಪಿ ವದತಿ ತದ್ಭೇದಂ ತರ್ಹಿ ಅವ್ಯಾಕೃತಮಾಸೀತ್ ತನ್ನಾಮರೂಪಾಭ್ಯಾಂ ವ್ಯಾಕ್ರಿಯತ ಇತಿ. ಅವ್ಯಕ್ತ ಶಬ್ದೇನ ಏತತ್ ಸರ್ವಂ ಉಕ್ತಮಸ್ತಿ ಪ್ರಾಗವಸ್ಥಾ ಬೀಜಾವಸ್ಥಾ ತದೇ ಉಕ್ತಮಸ್ತಿ ಇತ್ಯುಕ್ತಂ. ಏತಾದೃಶಿ ಅವಸ್ಥಾ ಅವಶ್ಯಂ ಸ್ವೀಕರಣೀಯ ಇತಿ ತದನಂತರ ಸೂತ್ರೇ ತದಧೀನತ್ವಾತ್ ಅರ್ಥವತ್ ಇತ್ಯುಕ್ತಮಸ್ತಿ. ಪರಮೇಶ್ವರಾಧೀನ ಮಾಯಾ ಇಯಮೇವ ಅವ್ಯಕ್ತ ಶಬ್ದಾರ್ಹ ಅವ್ಯಕ್ತ ಶಬ್ದೇನ ಇದಮೇವ ಉಚ್ಯತೆ. ಏತಾದೃಶ ಮಾಯಾ ತಾವತ್ ಸರ್ವದಾ ಅಂಗೀಕಾರ್ಯ ಯದಿ ಏತಾದೃಶ ಮಾಯಾ ನ ಅಂಗೀಕ್ರಿಯತೆ ಚೇತ್ ತರ್ಹಿ ಪರಮೇಶ್ವರಸ್ಯ ದೃಢತ್ವಮೇವ ನ ಭವತಿ ಶಕ್ತಿರಹಿತಸ್ಯ ಪರಮೇಶ್ವರಸ್ಯ ಪ್ರವೃತ್ತಿರೇವ ನ ಸಂಭವತಿ ಮುಕ್ತಾನಾಂ ಚ ಪುನಃ ಉತ್ಪತ್ತಿ ಸ್ಯಾತ್ ಯತಃ ತೇಷಾಂ ತಾವತ್ ವಿದ್ಯೆಯ ಬೀಜಶಕ್ತೇ ದಾಹಃ ಭವತಿ ತಸ್ಮಾತ್ ಅನುತ್ಪತ್ತಿ ಭವಿತುಮರ್ಹತಿ. ಅತಃ ಅವಿದ್ಯಾತ್ಮಿಕಾಯ ಬೀಜಶಕ್ತಿ ಅವ್ಯಕ್ತ ಶಬ್ದೇನ ನಿರ್ದೇಶ್ಯ ಭವತಿ ಸಾ ಪರಮೇಶ್ವರ ಆಶ್ರಯ ಮಾಯಾಮಯ ಮಾಯಾಮಯಿ ಏಮೇವ ಮಹಾಸುಷುಪ್ತಿ ಇದೆ ಅಕ್ಷರ ಇದೆ ಆಕಾಶ ಇದೆ ಇತ್ಯಾದಿ ರೀತಿಯ ಬಹುಭೈ ಶಬ್ದೈ ವ್ಯವಹರಿಯತೆ ತಸ್ಮಾತ್ ಏತಾದೃಶಿ ಶಕ್ತಿ ಅವಶ್ಯಂ ಸರ್ವೈರಪಿ ಅಂಗೀಕಾರ್ಯ. ಪರಂತು ಅತ್ರ ಪ್ರಧಾನಸ್ಯ ಕದಾಪಿ ಗ್ರಹಣಂ ನಾಸ್ತಿ ಇತಿ ನಿರೂಪಿತಮಸ್ತಿ. ಏವಂ ಸ್ಥಿತೇ ಅಸ್ಯ ಸೂತ್ರದ್ವಯಸ್ಯ ಸೂಕ್ಷ್ಮಂತ ತದರ್ಹತ್ವಾ ತದಧೀನತ್ವಾತ್ ಅರ್ಥವತ್ ಇತಿ ಸೂಕ್ಷ್ಮ ಸೂತ್ರದ್ವಯಸ್ಯ ಇತ ಪೂರ್ವಂ ವೃತ್ತಿಕಾರೈಃ ಅನೇಶಾ ವ್ಯಾಖ್ಯಾತ ವರ್ತತೆ ಇತಿ ಕೃತ್ವಾ ವ್ಯಾಖ್ಯಾನಾಂತರಂ ಪ್ರದರ್ಶ್ಯತೆ ಸ್ವಮತ ಪರಿಶುದ್ಧ್ಯರ್ಥಂ ತದೇವ ಅಧುನಾಸ್ಮಾಭಿರ್ ದ್ರಷ್ಟವ್ಯಂ ಅನ್ಯೇತು ವರ್ಣಯಂತಿ ಅಪ್ಪಡಿನ್ನು. ಇಂದ ರೆಂಡು ಸೂತ್ರಗಳದ್ದು ಸೂಕ್ಷ್ಮಂತ ತದರ್ಹತ್ವಾ ತದಧೀನತ್ವಾತ್ ಅರ್ಥವತ್ಂಗಿರ ரெண்டு ಸೂತ್ರங்களுக்கும் இதற்கு முன்னால வியாக்கியானம் பண்ணின விருத்திகாராளுடைய மதம் இங்கே சொல்லின்றிருக்கார். எதற்காக? அதுல தோஷம் இருக்கு, அதனால அதை எடுத்துக்க வேண்டாம், நம்ம மதம் இதை சுத்தமா சொல்லலாம் என்பதற்காக. இந்த மூணாவது சூத்திரம் தததீனத்வாத் அர்த்தவத்ங்கிறது. இதுக்கு முன்னால அவ்யக்த சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? மகத பரம் அவ்யக்தம் அவ்யக்தாத் புருஷ பரஹா என்று கட்டோபனிஷத்தில் இருக்கிற அவ்யக்த பதத்துக்கு என்ன அர்த்தம்னு விசாரம் பண்ணிட்டு வந்தோம். அவ்யக்தம்னா பிரதானந்தான்னு சொல்றான் சாங்கியவாதி. ஏன்னா மகத்து அவ்யக்தம் புருஷன் எனக்கூடியதான தத்துவங்கள் எங்க மதத்துல எப்படி சொல்லியிருக்கோம், அதே தத்துவங்களைத்தான் நீங்களும் கட்டோபனிஷத்தும் சொல்றது. ஆகையால் வேதத்துல சொல்லி இருக்க எங்க பிரதானத்தை பத்தி அப்படின்னு ஆரம்பிச்சுட்டான். இல்லப்பா, வேதத்துல அவ்யக்தம்னு சொல்லி இருக்கேன், ஆனா அவ்யக்தம்னு பிரதானம் இல்ல, அவ்யக்தம்னு சொன்னா சரீரத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு சூத்திரக்காரர் சொன்னார். ஏன் அப்படின்னா அங்க பிரகரணம் பாருங்க, ஒரு கல்பனை சொல்லி இருக்கு. இந்த மனிதனானவன் பரமாத்மாவை அடையலமையானால் அவனுக்கு இந்த சரீரம் ஒண்ணு கொடுத்திருக்கு, இந்த சரீரத்துக்கு ஒரு தேர் ஒண்ணு கொடுத்திருக்கு. நம்ம எங்கேயாவது போகணும்னா ஒரு கார் வேணுமோ இல்லையோ போறதுக்கு சாதனம், அதே போலயே தேர் கொடுத்திருக்கு. அந்த தேருக்கு புலன்கள் தான் குதிரைகள், அதுக்கு கடிவாளம் மனசு, புத்தியானது சாரதி, அது செல்லக்கூடியதான ரோடானது விஷயங்கள், இவைகளோடு கூடி இருக்கக்கூடியதான சுவாமி அந்த சரீரத்துக்கு ஓனர் உள்ள இருக்கார் இப்படின்னு சொல்லி, புலன்களோட வசத்தியான மனசு, மனசோட வசத்தி புத்தி, புத்தியோட வசத்தி பரமாத்மா இப்படின்னு ஒரு வழி சொல்லி இருக்கு. இவைகளை இந்த ரெண்டு மந்திரங்களுடைய கூட்டத்தையும் பார்த்தோமே ஆனால் புலன்கள் மனசு புத்தி சுவாமி இவையெல்லாம் சமானமா இருக்கா? ஒரு இடத்துல அவ்யக்த சப்தம் இருக்கு, இன்னொரு இடத்துல சரீரம் இருக்கு. ஆகையால் சரீரம் தான் அவ்யக்த சப்தத்தினால கிரகிக்கணும்னு சொல்லி முடிச்சாச்சு. அதோட மட்டுமல்ல, இந்த சரீரத்தை கொண்டு அவன் புலன்களை அடக்கி ஒழுங்கா போனானேயானால் விஷ்ணுனுடைய பரமபதத்தை அடையலாம். அப்படி புலன்களை அடக்காமல் தான் தோன்றித்தனமாக மனம் போன போக்கிலேயே வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தானேயானால் அவன் சம்சாரத்திலேயே மறுபடியும் விழுந்து விடுவான் அப்படின்னு சொல்லி, பிறகு இந்திரியங்களோட மனசோசத்தி மனசை விட இப்படின்னு சொன்னதான ஒரு தத்துவம், இந்த மனசை அடக்கணுங்கிறதுக்காக ஒரு யோகம் வேற சொல்லியிருக்கு, அத்தியாத்ம யோகம்னு பேரு. ஆயால் இங்க இந்த சரீரம் தான் முக்கியமா சொல்லியிருக்கிறதுனால அதுதான் அவ்யக்த சப்தத்தினால நம்ம எடுத்துக்கணும்னு சூத்திரக்காரர் தீர்மானம் பண்ணி விட்டார். ஆயால் பிரதானம் இங்க அவ்யக்த சப்தாரகம் இல்லை என்று. அதுக்கப்புறம் ஒரு கேள்வி எழும்பித்து, சார் இந்த ஸ்தூல சரீரம் தான் நமக்கு கிராசா தெரியறது, கண்ணு காதுக்கும் தெரியறதே தெரியல, இந்த சரீரத்தை போய் அவ்யக்தம்னு எப்படி சொல்வே? அவ்யக்தம்னா சட்டுன்னு அர்த்தம், வியக்தம் இல்லாதது, தெளிவாக தெரிய அறிய முடியாததுன்னு அல்லவா அவ்யக்த சப்தத்துக்கு அர்த்தம். நீங்க என்னன்னா அவ்யக்த சப்தம்னு சொல்லி இவ்வளவு பெரிய இந்த சரீரத்தை போய் அவ்யக்த சப்தம்னு சொல்றேல, அவ்யக்தத்தினால சொல்லப்படுறதுன்னு சொல்றேல, இது சரியாக இல்லையே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அப்ப சரீரம்னு சொன்னே தவிர நான் ஸ்தூல சரீரம்னு எங்கேயாவது சொன்னேனா? நீதான் ஸ்தூல சரீரம்னு மனதுல புரிஞ்சுட்டு எங்களை கேட்டா என்ன அர்த்தம்? சரீரம் தான் சொன்னேன்னா மறு மனுஷனுக்கு மூணு சரீரம் இருக்கப்ப, ஒரு சரீரம் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியதான இந்த சரீரம், இதற்குள்ள பரலோகத்துக்கு போகக்கூடியதான ஒரு சரீரம் லிங்க சரீரம்னு இருக்கு. ஐந்து புலன்கள், ஐந்து அறிவு புலன்கள், ஐந்து செயல் புலன்கள், ஐந்து பிராணங்கள், மனசு புத்தி இவைகளோட சேர்ந்ததப்ப அந்த லிங்க சரீரம்னு பேரு. அதற்கும் காரணமாக பஞ்சபூத சூக்மங்கள் இருக்கப்ப அதுக்கு காரண சரீரம் அவ்யக்தம்னு பேரு. அந்த காரணத்தை தான் நம்ம இங்க சரீரம்னு சொல்லிட்டு இருக்கோம். இதை வச்சு நீங்க வந்து ஸ்தூல சரீரம்னு சொன்னதாக மனசுல கருதி, என்ன ஒரு தேர் ஸ்தூலமா இருக்கு, திருஷ்டாந்தமானது தேரை கொடுத்திருக்கா, அந்த தேரானது கிராசா குதிரைகளை கட்டி கடிவாளத்தை வச்சுண்டு சாரதியை ஓட்டிண்டு இருக்கிறதுனால இந்த சரீரமும் இப்படித்தான் சொல்ல, ஸ்தூல சரீரமும் நீங்க நினைச்சு விட்டுறல அவ்வளவுதான், ஆனா சரீரம் தான் சொல்லியிருக்கேன். சரீரம்னா உள்ள காரணமா இருக்கிற பஞ்சபூத சூக்மங்களோட கூடின பதார்த்தம் அப்பா அப்படின்னு சூக்மந்து ததர்ஹத்வாதுன்னு சொன்னார். இதத்தான் இந்த அவ்யக்தத்தான் வேதங்கள் தத்தேதம் தனிய அவ்யாக்கிருதமாசி அப்படின்னு சொல்லி இருக்குன்னு சொன்னா நன்னா இருக்கு. இந்த அவ்யாக்கிருதத்தை அவசியம் ஒத்துண்டாகணும் எல்லாரும். ஏன்னா இந்த அவ்யாக்கிருதம் எனக்கூடியதான மாய இருந்தால்தான் பரமேஸ்வரனுக்கே சிருஷ்டி சக்தி வரும். அந்த மாயையோட தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாய ஈஸ்வராதீனமா இருக்கு. சாங்கியா சொல்ற போல பிரதானம் சுதந்திரமாக எல்லா காரியத்தையும் பண்றதுங்கிற அப்படி இல்ல, இந்த மாய ஈஸ்வராதீனமா இருக்கு, ஈஸ்வரன் சொன்னபடி கேட்கறது. ஆகையால் அது இருந்தா தான் எல்லாமும் முடியும். இந்த ஜடமான உலகத்தை உண்டு பண்றதுக்கோ காப்பாற்றுறதுக்கோ அதுதான் வேணும். அப்படிப்பட்டதான அந்த மாய பல பேர்களோட சொல்லிட்டு இருக்க, மாயான்னு மகாசுசுப்தின்னு ஆகாசம்னு அக்ஷரம்னு இப்படி பல பேர்கள்னால அங்கங்க சொல்லப்பட்டதற்கு அப்படின்னு சொல்லி இதுதான் மாயாந்த பிரகிருதி வித்யா மாயினந்த மகேஸ்வரம் அப்படின்னு சொல்லியிருக்கப்பா அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு. இப்ப நம்ம என்ன சூக்மந்து ததர்ஹத்வாதங்கிற சூத்திரத்துல சரீரம்னா இந்த கிராஸ் பாடி இல்ல, சரீரம்னு சொன்னா காரணமான ஒரு ஸ்வரூபம் அவ்யக்தம், அதுதான் அவ்யக்த சப்தத்துல சொல்லியிருக்கு பஞ்சபூத சூக்மங்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம் பண்ணினார். ததீனத்வாத அர்த்தவத்துங்கிற சூத்திரத்தினால அப்படிப்பட்டதான காரண நிலையை ஒத்துக்கொள்ளணும், அவசியம் ஒத்துக்கொண்டாகணும் அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு. இப்ப இந்த ரெண்டு சூத்திரங்களுக்கும் ஆச்சாரியாளுக்கு முன்னால விருத்திக்காரான சில பேர் பாஷ்யம் பண்ணியிருந்தா, அந்த பாஷ்யத்துல எப்படி சொல்லியிருக்குன்னு பாக்கிறார். சூத்திர பாஷ்யத்திலேயே இது மனன கிரந்தம் ஞாபகம் வச்சுக்கணும். உபனிஷத்துகளை நம்ம கேட்கறது சிரவணம்னு பேரு. அந்த உபனிஷத்துல ஒவ்வொரு வாக்கியத்தையும் எடுத்துட்டு அதிலேயே வச்சுட்டு அசைவு போடுறதற்கே இதுதான் மனநம்னு பேர். யுக்திகள் அனுசிந்தனம் மனநம், யுக்திகள்னால அந்த உபனிஷத் வாக்கியங்கள் என்ன அர்த்தத்தை சொல்றதுன்னு தீர்மானம் பண்றேன் பார்த்தல, இதுக்குத்தான் மனநம்னு பேர். அப்படி மனநம் பண்ண பண்ண தெளிவு ஏற்படும். சூத்திர பாஷ்யம் நன்னா வாசிச்சா தான் உபனிஷத் மந்திரங்களுடைய தெளிவு வரும். இல்லன்னு உபனிஷத் நானும் வாசிச்சேன் வாசிச்சுட்டு இருக்கோம். இப்ப பாருங்க உபனிஷத்துல மகத பரம அவ்யக்தம், அவ்யக்த சப்தத்தினால என்ன கிரகிக்கிறதுன்னு சூத்திர பாஷ்யம் வாசிக்காத போனா அங்கே வாசிக்க முடியும், அவ்யக்தம்னு தான் சொல்லியிருக்கோம். அதனால இந்த மனநத்துக்காக எழுதப்பட்டதான கிரந்தம். இந்த மனநம் நம்ம தனியா ஆத்துல பண்ண போறது இல்ல, அதுக்காகத்தான் சூத்திரக்காரர் நமக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சு கொடுத்திருக்காரு. இப்படி இந்த மனநம் பண்ணும் பொழுது இதுக்கு வியாக்கியானங்கள் அவ யுக்தி தானே, வேற யுக்தியை வச்சு அவ வியாக்கியானம் பண்ணியிருந்தா அது சரியா இல்லையேன்னு இப்படித்தான் சொல்லணும்ங்கிறதுக்காக ஆச்சாரியால் வியாக்கியானம் பண்ணினார் அப்படின்னால. ஆனா வியாக்கியானம் பண்ணும் பொழுது இவர் ஏதோ பண்ணிருக்காரு அவ அப்படி பண்ணிருக்காரு ரெண்டு புத்தகம் இருக்கும் பொழுது சாதாரண மனுஷியால் என்ன பண்ணுவா, ரெண்டு எடுத்தபா அதுல அப்படி எடுத்துட்டா அது சரியா இல்லேன்னு சொல்றதுக்காக அவ சொன்னதான வியாக்கியானத்தை இங்க சொல்லிட்டு இருக்கா. பிராயணா உருத்திக்காரால் சொன்னது ரைட்டா இருந்தா அது அப்படியே வியாக்கியானம் பண்ணிவிட்டார், எந்த இடத்துல மாறுபடுறதோ அங்கே நின்று சில பேர் சொல்றான்னு சொல்லியிருக்கு. அதனால என்ன அர்த்தம்னா அவ சொல்றத வெய்யறது இல்ல, அந்நேக வர்ணயந்தி தான் சொல்ற. அவனுக்கு என்ன தெரியும் அவன் சொன்னான்னு எங்கயா சொல்லியிருக்காள் சூத்திரக்காரர் பாஷ்யக்காரர் கிடையாது. அதனால பாஷ்யத்தை வாசித்து நம்ம தெரிஞ்சுக்கணும், இன்னொத்தர வையப்படாது, இன்னொத்தர கமெண்ட் அடிக்கப்படாது. தத்துச்சம் சக மூர்கா இப்படி எல்லாம் எங்கயா சொல்லுவாரோ, அவ அப்படி வியாக்கியானம் பண்ணியிருக்கா அப்படின்னு என்ன, அந்த வியாக்கியானத்தை பார்த்து எது வசத்தியோ நீங்க தெரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான். எப்பொழுதுமே இன்னொருத்தர கமெண்ட் பண்றதோ இன்னொருத்தர தப்புன்னு சொல்றதோ அது சரியில்லை. ஆகையால் வாழ்க்கையில நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியதான விஷயம் இது. இப்ப அவளுடைய வியாக்கியானம் எதற்காக சொல்றா அப்படின்னு சொன்னா, யுக்தியா இருந்தாலும் அவ சொன்னதுல கொஞ்சம் தோஷம் இருக்குன்னு நமக்கு தெரியணும், சொன்னாதானே தெரியும். ஆகையால் இப்ப அந்த ரெண்டு அம்சத்தையும் நமக்கு சொல்றார். அந்நேக வர்ணயந்தி இந்த ரெண்டு சூத்திரங்களுக்கும் முன்னால வியாக்கியானம் பண்ணியதான போதாயன விருத்தி அப்படிங்கிற விருத்தியை வச்சுட்டு பண்ணிட்டு இருக்கார். வர்ணயந்தி த்விவிதம் ஹி ஸ்தூலம் சரீரம் ஸ்தூலம் சூக்ஷ்மம் ச. அவ எப்படி பண்ணினா, த்விவிதம் ஹி சரீரம், இந்த சரீரம் ரெண்டு விதமா இருக்கு, எது ஸ்தூலம் சூக்ஷ்மம் ச, ஒன்னு ஸ்தூல சரீரம் இன்னொன்னு சூக்ஷ்ம சரீரம். ஸ்தூலம் எதிஜம் உபலப்தியதே, இந்த ஸ்தூல சரீரம் கண்ணுக்கு எதிர்க்கா தெரியறது, இந்த சரீரத்தை எடுத்துக்கிற சூக்ஷ்மம் தூ உத்தரத்திர வட்சதே, சூக்ஷ்ம சரீரமானது நம்ம மேல சொல்ல போறோம் எங்க, ததந்தர பிரதிபத்த ஒரு அம்மதி சம்பரிஷ்வக்த பிரஸ்ன நிரூபணாபியாம். மூணாம் அத்தியாயம் முதல் பாதத்துல முதல்ல வைராக்கியத்தை உண்டு பண்றதுக்காக இந்த சரீரம் கீழ் விழுந்துருச்சுன்னா இந்த சரீரத்தை விட்டு பரலோகத்துக்கு ஒரு சரீரம் போறது. மனுஷன் இங்க பிராண விட்டானையானால் என்ன ஆறது, அவர் காலமாயிட்டார் சார், நான் பிராணனை விட்டாருங்கிறான், என்ன நடக்கிறது, இந்த சரீரத்துக்குள்ள ஒரு லிங்க சரீரம் இருக்கு, அது இருக்க தொட்டு தான் இந்த சரீரம் எல்லா காரியமும் பண்றது, கண்ணு பாக்கிறது, காது கேட்கறது, மூக்கு மாறுறது, கால் நடக்கிறது, கை எழுதுறது, எல்லாமே பண்றது. காரணம் என்ன, இந்த ஸ்தூல சரீரத்துக்குள்ள இன்னொரு சரீரம் இருக்கு, அத சட்டல் பாடி அப்படின்னு சொல்றோம், சூக்ஷ்ம சரீரம்னு. அந்த சூக்ஷ்ம சரீரம் இந்த ஸ்தூல சரீரத்தை விட்டு பரலோகத்துக்கு போறது. பரலோகத்துக்கு போறது இந்த ஸ்தூல சரீரம் இல்ல, இதை இங்கதான் எரிச்சு விடுறானே, இது போகிறது இல்ல, இது இங்கே விழுந்துடுறது. எது போறது சார்? அதுக்குள்ள இருக்கிற சூக்ஷ்ம சரீரம். ஒவ்வொரு மனுஷனும் காலமாகும் பொழுது இவனுக்குள்ள ஒரு ஆத்மா, ஒரு ஸ்தூல சரீரம் இருக்கு, அந்த சூக்ஷ்ம சரீரம் இருக்கு, அந்த சூக்ஷ்ம சரீரம் பரலோகத்துக்கு போறது. அது ததந்தர பிரதிபத்தவ் தேகாது தேகாந்தர பிரதிபத்தவ், இன்னொரு தேகம் போகும் பொழுது ரம்மதி கச்சதி சம்பரிஷ்வத்தா பஞ்சபூதங்களுடன் கூடி பிரஸ்ன நிரூபணாபியம். இது எப்படி தெரிகிறது? உபனிஷத்துல ஒரு கேள்வி ஆன்சர். என்ன கேள்வி? அஞ்சாவது ஆகுதுல மனுஷனுக்கு மறுபடியும் இந்த ஸ்தூல சரீரம் வருதுன்னு, அது எப்படி? இது கேள்வி. பஞ்சார்க்கண வித்தியில என்ன சொல்லியிருக்கார்? அஞ்சு ஆகுதி பண்றான், அஞ்சாவது ஆகுதியில இந்த மனுஷனுக்கு மறுபடியும் இந்த ஸ்தூல சரீரம் ஏற்படுகிறதாம், அது எப்படி அப்படின்னு கேள்வி. இப்படின்னு பதில் சொல்லிருக்கார். இப்ப அதெல்லாம் சொல்லிட்டு சாந்தோக்கியம் எடுத்து சொல்லணும். இப்ப விவகாரம் என்ன? ஒரு கேள்வி, ஒரு பதில். அந்த கேள்வி பதில்கள்னால் நமக்கு என்ன தெரியறது? மனுஷன் காலமாகும் பொழுது இந்த ஸ்தூல சரீரத்துள்ள ஒரு சூக்ஷ்ம சரீரம் இருக்கு, அதுதான் பரலோகத்துக்கு போறது. அந்த சூக்ஷ்ம சரீரம் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் ஔஷதேக கிரியைகள்லாம் பண்றார். அதற்கு பிறகு மாச மாசம் தர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் எதற்கு சார்? அந்த சூக்ஷ்ம சரீரத்துக்காக அப்படின்னு அங்க சொல்லியிருக்கு. மனுஷனுக்கு எத்தனை சரீரம் இருக்கு? ஸ்தூல சரீரம் ஒண்ணு, சூக்ஷ்ம சரீரம் ஒண்ணு. ஸ்தூல சரீரத்தை சொல்ல வேண்டாம், கண்ணுக்கு எதற்க தெரியறது? தினந்தோறும் அதோட அவஸ்தப்பட்டு இருக்கோம். கல்வலி, காண்டவலி, தலைவலி, தலைவலி, மூக்கவலி, ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருக்கான். ஆனா சூக்ஷ்ம சரீரத்தை பத்தி நமக்கு தெரியாது. இது சதந்திர பிரதிபத்தவங்கிற இடத்துல சொல்றது. தச்ச உபயமபி சரீரம் அவிசேஷா பூர்வத்திர ரதத்வேன சங்கீர்த்திதம். அந்த ரெண்டு சரீரத்தையும் சேர்த்துத்தான் அவிசேஷா கிளியரா டிஸ்டிங்விஷ் பண்ணாமல் ரதத்வேன சங்கீர்த்திதம் ஆத்மானம் ரதினம் வித்தி சரீரம் ரதமேவதோ அப்படிங்கிறது. அந்த ரதம்னு சொன்னார் பார்த்தேல, அங்கே ரதம்னா போத் கிராஸ் பாடி அண்ட் சட்டில் பாடி அப்படின்னு சொன்னார். இஹதோ இங்கேயோ என்றால், இங்கே ஆத்மானம் ரதினம் வித்திங்கிறதுல ரதம்னு அப்படி. ஆனா இங்க நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது என்ன? சூக்ஷ்மம் அவ்யக்த சப்தேன பரிகிரக்கியது. மகத பரம் அவ்யக்தம் அவ்யக்தாத்பருட பர. இந்த இடத்துல அவ்யக்தம்னா என்ன எடுத்துக்கணும்? ஸ்தூலம் சூக்ஷ்மம் ரெண்டும் இல்ல, சூக்ஷ்மத்தை மட்டும்தான் எடுத்துக்கணும். அதனாலதான் சூத்திரக்காரர் சூக்ஷ்மந்தோ ததர்ஹத்வாத் சூக்ஷ்ம சரீரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், அதுதான் அவ்யக்த சப்தத்துக்கு பொருந்தும் அப்படின்னு சொன்னாராம். சூக்ஷ்மஸ்ய அவ்யக்த சப்த அர்ஹத்வாத், இந்த சூக்ஷ்ம சரீரம் தான் அவ்யக்தம் எனக்கூடியதான சொல்லுக்கு தகுந்தது. இப்படி முதல் சூத்திரத்துக்கு அர்த்தம் பண்ணிவிட்டார். அடுத்தது ததீனத்வாத் அர்த்தவத்துன்னு சொன்ன அந்த சூத்திரம் எப்படி அப்படிங்கறதா சொல்றார். ததீனத்வாச்ச, இங்க ததீனத்வாத் அப்படின்னு சொன்னது முன்னால இவர் எப்படி வியாக்கியானம் பண்ணினார் ஆச்சாரியார் அப்படின்னு சொன்னா, ததீனத்வாத் பரமேஸ்வராதீனத்வாத், ததுனா பரமேஸ்வரன், பரமேஸ்வராதீனத்வாத் மாயாயான்னு அர்த்தம் பண்ணியிருக்கார். இவர் என்ன பண்ணிட்டு இருக்கார்? ததீனத்வாத் மோட்ச பந்த மோட்ச வியவஹாரஸ்ய, யார ஜீவனுக்கு பந்த மோட்ச வியவஹாரஸ்ய ததீனத்வாத் அப்படின்னு. அந்த சூக்ஷ்ம சரீர அதீனத்வாத், என்ன சூக்ஷ்ம சரீரம் அதோட இருந்தது ஏனால் பந்தம், இவனை விட்டு போனானால் மோட்சம். ஆகையால் ததீனத்வாத் சரீராதீனத்வா சூக்ஷ்ம சரீராதீனத்வாத் நிவார்த்தம் பண்ணியிருக்க. ததீனத்வாச்ச பந்த மோட்ச வியவஹாரஸ்ய ஜீவாத்து தஸ்ய பரத்வம். அதனால்தான் அந்த அவ்யக்தம் மகத பரம அவ்யக்தம் அப்படின்னு சொன்ன சூலத்துல. உபனிஷத்துல என்ன அர்த்தம்? மகான் ஆத்மான ஜீவன், அந்த ஜீவனை விட மகத பரம அவ்யக்தம், ஜீவனை விட வசத்து சூக்ஷ்ம சரீரம்னு சொல்றேன். ஜீவனை விட சூக்ஷ்ம சரீரம் என்னமா உபயோக வசதியா இருக்கப்படியும்? ஏன்னா அந்த சூக்ஷ்ம சைதன்யம் ஒழுங்கா இருந்தா தான் உங்களுக்கு முக்தி வரும், இல்லைன்னா சம்சாரத்துல மாட்டிப்பை. ஆகையால் இந்த ஜீவனை விட வசதி அப்படின்னு சொல்லியிருக்கான். பந்தமோட்சம் வியவகாரஸ்ய ததீனத்வாச்ச ஜீவாது தஸ்ய பரத்வம் அர்த்த யதா அர்த்தாதீனத்வாத் இந்திரிய வியாபாரஸ்ய இந்திரியேபிய பரத்வம் அர்த்தானாம். ஏன்னா இதுக்கு மேல இந்திரியேபிய பராக்கி அர்த்தான்னு சொல்லியிருக்க. அந்த இடத்துல இந்திரியங்களை விட பொருள் எப்படி சார் வசதியா இருக்கும்? இந்திரியங்கள் என் சரீரத்தில் இருக்கு, பொருள் வெளியில இருக்கு, ஆனா அந்த பொருளானது புலனை விட வசத்தின்னு சொல்றார். அது எப்படி இருக்க முடியும்? நான் தான் வசதி, இன்னொரு பொருள் எனக்காக வந்தது அல்லவா? உலகத்தில் இருக்கக்கூடியதான பொருள்கள் எல்லாம் எனக்காக வந்திருக்கும் பொழுது என்னை விட பொருள் எப்படி வசதியா இருக்கும் அப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன பதில் சொன்னா தெரியுமோன்னா, ஆனா நீர் இருக்கீர், உமக்காகத்தான் பொருள் இருக்கு, ஆனா அந்த பொருள் எல்லாம் அவங்களை இழுக்கிறது, கண்ணை பறிக்கிறதுங்கிற பொருள் இருக்கு, அந்த பொருளானது என் கண்ணை பறிக்கிறது சார், நான் வீட்டுல இருந்தாலும் இழுக்கிறது என்ன அப்படின்னு சொன்னோ இல்லையோ. அப்போ புலன்களை தான் இழுக்கிறதுனால புலனை விட அது வசத்தின்னு ஒத்துன்றோ இல்லையோ. அதே போல ஜீவனை விட வசத்தியா இருக்கு சரீரம், சூக்ஷ்ம சரீரம். ஏன்? அந்த சூக்ஷ்ம சரீரம் ஒழுங்கா இருந்தா தான் இவனுக்கு பந்தமோ மோட்சமோ. ஜீவனுடைய பந்த மோட்சங்கள் சூக்ஷ்ம சரீரத்தை அனுசரித்து டிபெண்ட்ஸ் அப்பான் தி சட்டல் பாடி. ஆகையால் அந்த சட்டல் பாடியானது ஜீவன் விட வசத்தின்னு சொல்லப்படுறது. அதான் ததீனத்வாச்ச பந்த மோட்ச வியவகாரஸ்ய ஜீவாது தஸ்ய சரீரஸ்ய சூக்ஷ்ம சரீரஸ்ய பரத்வம் யதா எப்படி அர்த்தாதீனத்வாத் பொருள்களுக்கு அதீனமா இருக்கிறதுனால இந்திரிய வியாபாரத்திய இந்திரியேபிய பரத்வம் அர்த்தாதீனாம் இஹி தைஸ்து ஏதத் வக்தவ்யம். இதுவரைக்கும் அவ வியாக்கியானம் சொல்லிவிட்டார், சொல்லிவிட்டு அவளை இந்த கேள்வி கேளுங்கோங்கிற தைஸ்து ஏதத் வக்தவ்யம் அவிசேஷேன சரீரத்வயஸ்ய பூர்வத்ர ரதத்வேன சங்கீர்த்த தத்வாது. முன்னால மகதப்பரம் அவ்யக்தம் என்கிற இடத்துல அவ்யக்த சப்தத்தினால சரீரத்வயம் ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் ரெண்டும் முன்னால ரதசப்தத்தினால சொல்லியிருப்பதனால் சமானயோகோ பிரகிருதத்துவ பரிசிஷ்டத்வயோகோ பிரகிருதமாக கான்டெக்சுவலா இருக்கிறதும் மிச்சம் இருக்கிறதும் ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் ரெண்டும் இருக்கும் காலத்தில் கதம் சூக்ஷ்மமேவ சரீரம் இகக்கிருக்கதே ந புனஸ்தூலம் இது. ஏன் சார் ஸ்தூல சூக்ஷ்ம சரீரத்தை தான் எடுத்துக்கொள்ளணும், ஸ்தூல சரீரத்தை ஏன் எடுத்துக்க கூடாது அப்படின்னு கேட்டு கேள்வி கேட்டா ஆன்சர் இல்ல. நான் சொன்னது பூத சூக்ஷ்மம்னு சொன்னேன், அது காரியத்துல காரண சப்த பிரயோகம் வேதங்கள்ல இருக்கு, ஆகையால் அது சொல்லலாங்கிறது ராயல் ரூட்டா போயிடுது. ஆனா இங்க ரெண்டு சரீரத்துக்குள்ள சூழ சரீரத்தை விட்டுட்டு சூழ்ந்த சரீரத்தை மட்டும் எடுத்துக்கணுங்கிற காரணம் என்ன? எப்ப எது பொருந்துமோ அதை எடுத்து நீங்க போறதா? அதுக்கு ஒரு வியவஸ்தை இல்லையா? எப்படி வேதம் சொல்லணுமோ அதுக்கு தகுந்தா போல வேதமே சூக்ஷ்மம்னு சொல்லிருக்கணும். அதை விட்டுவிட்டா அவ்யக்தம்னு சொல்றது பதிலா ரதனம்னு தேர் ரதகான்னு சொன்னா அது ஸ்தூலமான பதார்த்தத்தை விட்டுவிட்டு சூக்மத்தை தான் எடுத்துக்கணுங்கிறதுக்கு காரணம் ஒண்ணு சொல்ல முடியலை. வேதம் சொல்லி இருக்குன்னா அதனுடைய அர்த்தம் என்ன நம்ம கிரகிக்கணுமே தவிர வேதம் ஏன் இப்படி சொல்லி இருக்குன்னு கேட்கப்படாது. வேதமானது சரீரம்னு ரதம்னு சொல்லியிருக்கு, அது ரதம்னா ஸ்தூல சரீரம்னு சரீரம்னு அர்த்தம். அந்த சரீரமானது ஸ்தூலம் சூக்ஷ்மம் ரெண்டும் இருக்கிற காலத்துல சூக்ஷ்மம்னு சொல்லாம வெறும் சரீரம்னு சொல்லியிருக்க ஏன் சொல்லியிருக்கேன்னு அது வேதத்தை தான் கேட்கணும். ஏன் கிளியரா சொல்லியிருக்க வேண்டியதுதானே, அது வேதத்தானே கேட்கணும். என்ன கேட்டா என்ன அர்த்தம் அப்படிங்கிறான். ஆம்நாதஸ்ய அர்த்தம் பிரதிபத்தும் பிரபவாமா, வேதத்துல படிச்சிருக்கிறதுக்கு இது அர்த்தம் என்று சொல்ல முடியும். நான் ஆம்நாதம் பரியனு யோக்தும் ஆம்நாதம் அவ்யக்த சப்தம் வேதமோ அவ்யக்த பதத்தை சூக்மேவ பிரதிபாதிக்கும் சக்னோதி, சூக்ம சரீரத்தை தான் சொல்ல முடியும், நான் இதரது ஸ்தூல சரீரத்தை சொல்ல முடியாது. ஏன்னா அது வியக்தத்வாத், இதுக்கு அப்படின்னு சொன்னியானால் நான் இந்த சமாதானம் சரியில்லைப்பா. ஏகவாக்கியதாதீனத்வா அர்த்த பிரதிபத்து, ஞாபகம், ஒரு அர்த்தம் நமக்கு புரியணுமே ஆனால் அது ரெண்டு செட்டு மந்திரங்கள் இருக்கு, அந்த மந்திரங்களுக்கு ஏக வாக்கியத்தை வரணும், யூனிட்டரி மீனிங் வரணும். வேதத்துல சொல்லி இருக்கிறது, லோகத்துல ஒரு மனுஷன் ஐயா நீங்க என்ன சொல்றது அப்படின்னு நேர போய் கேட்கலாம். வேதத்துல மனுஷன் யாரும் இல்ல. சோ அந்த வேத பதத்துக்கு என்ன அர்த்தம் நம்ம ஏக வாக்கியத்தினால புரிஞ்சுக்கணும். அப்ப அர்த்த பிரதிபத்தியானது மந்திரங்களுக்கு ஒரு ஒரு பதம் ஒரு அர்த்தம் புரியுறா போல இருந்தா தான் முடியும். நகி இமே பூர்வோத்தரைய ஆம்னாதே, இங்க சொல்லிருக்கக்கூடியதான ஆத்மானம் ரதினம் வித்தி சரீரம் ரதமேவதோ எனக்கூடியதான இரண்டு மந்திர கூட்டமோ, இந்திரியேபிய பராக்கியர்த்தாக்கியர்த்தே பேசவரம்மனஹா எனக்கூடியதான மந்திர கூட்டமோ, ஆம்னாதே ஏக வாக்கியதா மனாபத்திய, ஏக வாக்கியத்தையை அடையாமல் கஞ்சிதர்த்தம் பிரதிபாதகதா, எந்த வர்த்தார்த்தத்தையும் சொல்லாது. அப்படி சொல்றதா இருந்தால் பிரகிருதான அப்பிரகிருத பிரக்ரியா பிரசங்கார், பிரகிருதமா இருக்கக்கூடியதான சரீரத்தினால சரீர பதத்தினால ஸ்தூலமாகவும் அதே ஸ்தூலமா இருக்கிறத விட்டு விட்டு பூத சூட்பமான அவ்யக்த சப்தத்தினால கிரகணம்னு சொல்றது சரியா இருக்காது அப்படிங்கிறீங்களோ, பிரகிருதான அப்பிரகிருத்தியா பிரசங்கார் நச்ச ஆகாங்கா மந்திரேன ஏக வாக்கியதா பிரதிபத்திரஸ்தி, ரெண்டு வாக்கியங்கள் சேர்ந்து ஒரு அர்த்தத்தை சொல்லணுமையானால் அதுக்கு ஆகாங்க வேணும். தத்ரா அங்கே அவிஷ்டாயாம் சரீரத்வயஸ்ய கிராக்கியத்வாகாங்காயாம், சரீரம் என்று சொன்னால் ஸ்தூல சரீரமும் சூக்ம சரீரமும் ரெண்டும் எடுத்துக்கொள்ள வேண்டியதான நிலை இருக்கும் பொழுது யதாகாங்கம் சம்பந்தே அனபிபகமியமானே, ஆகாங்கத்துக்கு தகுந்தா போல எது சொன்னா சரியா வரும் அப்படின்னு இதுக்கு தகுந்தா போல சொன்னால் அனபிபகமியமானே ஏக வாக்கியத்தை இவ பாதிக்கா பவதி, அப்பொழுது ஏக வாக்கியத்தையே சரியா வராது. குதஹா ஆம்நாதஸ்ய அர்த்தஸ்ய பிரதிபத்தி, வேதத்தினுடைய அர்த்தம் இது என்று என்னமா தீர்மானம் பண்ண முடியும்? ந தெய்வம், அதோட இல்ல, இங்க சோதனம் தானே பண்ணிருக்க. இந்த கட்டோபனிடத்துல என்ன சொல்லிருக்க, இந்த ஜீவனும் பரமாத்மாவும் ஒண்ணுன்னு சொல்லணும். அந்த ஜீவனை சோதனம் பண்ணி அதுல இருக்கக்கூடியதான மற்ற பதார்த்தங்களை எல்லாவற்றையும் விட்டு விட்டு சுத்தமான சைத்தன்யமோ அங்கே சுத்தமான ஈஸ்வர சைத்தன்யம் ஒன்னு ஒன்னு ப்ரூவ் பண்றதுக்காகத்தானே வந்திருக்கு. ஆகையால் இங்க சோதனம்ங்கிறது ஸ்தூல சரீரமானது ஆல்ரெடி நமக்கு தெரியும் இது ஆத்மா ஆக முடியாதுன்னு, சூக்ம சரீரம் ஆத்மாவோ எனக்கூடியதான சந்தேகம் வருது. ஆகையால் அத சோதனத்துக்காகத்தான் இங்க சொல்லியிருக்கு, சோ சூக்ம சரீரத்தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றேடா. நதைவம் மந்தவியம் துஷோதத்வாத் சூக்ம சைவ சரீரத்தை இஹ கிரகணம், சூக்ம சரீரத்தை தான் தாங்கள் எடுத்துக்கொள்ளணும், ஏனென்றால் அதில்தான் சோதனமானது கஷ்டம். ஸ்தூலத்திய திருஷ்ட பீபப்சதயா, இந்த ஸ்தூல சரீரம் இருக்க இது பார்க்கும்பொழுதே அருவறுப்பா இருக்கு. திருஷ்ட பீபப்சதயான்னு ஆச்சாரியன் சொன்னாலே தவிர இன்னைக்கு யாருக்கும் இல்லை. இன்னைக்கு எல்லோரும் ஸ்தூல சரீரம்னு கண்டா அதுக்குத்தான் எல்லா விதமான மரியாதையும் நடக்கிறது. பூச்சு வேலையிலிருந்து ஆரம்பிச்சு அது அழகா இருக்கணுங்கிறதுக்காக எல்லா காஸ்மெட்டிக்ஸும். ஆனா ஆச்சாரியர் என்ன சொல்ற, திருஷ்ட தீபத்தையான பார்த்தாலே அருவறுப்பா இருக்கு. என்னடா ஒரு அவயவமாவது ஒழுங்கா இருக்கா, கால் வலி, கண் வலி, மூக்கு வலி, வாய் வலி, பல் வலி, எல்லா வலியும் இருக்கு, அகோரமா இருக்கு சரீரத்துக்குள்ள. மேல ஏதோ ஒரு தோலை போட்டிருக்காரே தவிர பகவான், அந்த தோல் எடுத்து விட்டோன்னு வச்சுங்களேன் ரோட்ல நடக்க முடியாது, காக்கா கொத்தின்றே இருக்கும் பின்னால. அப்படி இருக்கக்கூடியதான இந்த பார்க்கறதுக்கே அருவறுப்பா இருக்கக்கூடியதான இந்த சரீரத்தை திருஷ்ட விபத்தையா சுசோதத்வா, அது ஆத்மா இல்லை என்று நம்ம தெரிந்து கொள்றதுனால் அதை எடுத்துக்கொள்ள இல்லை. ஆனா எதை சோதனம் பண்றது கஷ்டம், சூக்ம சரீரத்தை. அப்பா நீ சொல்றது ரைட்டு தான், ஆனா இந்த இடத்துல சோதனத்தை பத்தி ஒண்ணும் சொல்லலை. நக்ஷத்திர சோதன விதாயி கிஞ்சித் ஆக்கியானம் அஸ்தி. இங்கே சோதனம் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு விதமான ஒரு பதமும் இல்லை, ஒரு ஆக்கியாதமும் இல்லை. அனந்தர நிர்திஷ்டத்வாத்து இதுக்கு பின்னால சொல்லியிருக்க இந்த விஷ்ணோ பரமம் பதம் இது இது மிக விவட்சது. அந்த தத்விஷ்ணோ பரமம் பதம்னு சொல்லிருக்கையில அடைய வேண்டியது அது என்ன அப்படின்னு சொன்னா அதுக்கு இந்த சரீரம் இவை எல்லாம் சொல்லிருக்கு. ததாகி இதமஸ்மாத் பரம் இதமஸ்மாத் பரம் இத்யுக்த்வா இந்திரியத்தை விட பொருள் வசதி, பொருளை விட மனசு வசதி, மனசை விட புத்தி வசதி, புத்தி விட மகத்தத்துவம் வசதி, மகத்தத்துவ விட அவ்யக்தம் வசதி இப்படின்னு சொல்லிக்கொண்டு புருஷ அன்னவரங்கிஞ்சது புருஷனோட வசதியானது வேற ஒண்ணும் இல்லை என்று சொல்லியிருக்கு. சர்வதாபி எப்படி இருந்த போதிலும் ஆனுமானிக நிராகரண உபபத்தே சூக்ம சரீரமா இருக்கட்டும் இல்ல காரணமா இருக்கட்டும் சூழ சரீரம் இல்ல சரீரம்ங்கிறது எதுவாவது இருக்கட்டும் நீங்க எப்படி வியாக்கியானம் பண்ணான்னு பண்ணிட்டு போங்க. ஆனா இங்க சூத்திரக்காரருடைய அபிப்பிராயம் என்ன, ஆனுமானிக நிராகரண உபபத்தே இங்க பிரகிருதமா இருக்கிறது என்ன, பிரதானவாதியே இங்க வரவழைக்கப்படாது அவ்வளவுதான். பிரதானம் இல்லையு சொல்றதுக்கு ஆய் உலகம் நம்ம பட்டிருக்கோமே தவிர நமக்குள்ள சண்டை வேண்டாம். அந்நேன யுத்தே சம்பிராப்தே வயம் பஞ்சோத்தரம் சதம். தர்மராஜா கந்தர் இவ காட்டுல இருந்துட்டு இருக்கா, அப்பொழுது துரியோதனாதிகள்னா இவளை வந்து இம்சப்படுத்தணும் காட்டம்னா இருந்துட்டு இருக்கா. அவட சைன்யம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, நம்ம போய் தோக்கடிச்சு ஜெயில போட்டுடலாம் அப்படின்னு சேனையோட போறான். போன பிறகு சும்மா இருக்கப்படாதா. சில பேர் என்ன பண்ணினா இந்த நூறு தம்பிகள்ல சில பேர் ஒரு குளத்துல கந்தர்வ கன்னியர்கள்லாம் உட்கார்ந்து ஸ்நானம் பண்ணிட்டே இருந்தா அங்க போய் ஏதோ கலண்டா பண்ணினா கந்தராஜா கோபம் வந்தது. அவன் வந்தா நேரா சண்டை போட்டான். சண்டை போட்டதுமே துரியோதன உட்பட கர்ணன் துரியோதன் எல்லாரையும் உட்பட தோக்கடிச்சுட்டு பயல போயிட்டார், எடுத்துட்டு போயிட்டார். அப்ப சில பேர் ஓடி வந்து தர்மராஜா கிட்ட சொன்னாலாம், இது போல உங்க தம்பிய கந்தராஜா தோக்கடிச்சுட்டு அவரை கைது பண்ணி அழிச்சுட்டு போயிட்டே இருக்கா, நீங்க தான் வந்து காப்பாத்தணும். அப்ப அவர் பார்த்தாராம் பீமனை பார்த்து விட்டு கந்தராஜாவோட சண்டை போட்டு வாப்பா அவளை ஜெயிச்சுடவா அப்படின்னு சொல்றார் பீமனையும் அர்ஜுனையும். அர்ஜுனன் வாய் மூண்டு நிக்கிறான். பீமன் சொல்ற உமக்கு பைக்கம் பிடிச்சிருக்கான்னு கேட்கிறான். என்ன சுவாமி, நாம் பண்ண வேண்டியதான காரியத்தை கந்தர்வனே பண்ணிட்டு இருக்கும் பொழுது வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்கிறதோட கந்தர்வராஜாவை போய் யுத்தம் பண்ணிட்டு மீட்டு வந்தா அவன் என்ன நமக்கு ஹெல்ப்பா பண்ண போறான், நம்மளோட சண்டை போட்டதானே வந்திருக்கான் துரியோதனன். ஆகையால் அவர் அர்ஜுன் வந்து நம்ம சும்மா இருக்கிறதா புத்திசாலித்தானோ அப்படின்னு சொன்னார். அப்ப சொல்றார் தர்மபுத்திரர் பாரு, குடும்பத்துக்குள்ள சண்டை வந்து வரது சகஜம்தான், ரெண்டு பேர் இருந்தா சண்டை வரும், அவத்தாய்க்கு குழந்தைகள் நம்ம வர குழந்தை அப்படி இருந்த போதிலும் இப்ப விவகாரம் என்ன அப்படின்னு நமக்குள்ள சண்டை வந்தா சண்டை வீட்டுக்குள்ள இருக்கும், மூணாவது மனுஷனோட சண்டை போடும் பொழுது நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா இருக்கணும். அதனால அந்நேன யுத்தே சம்பிராப்தே நம்ம நூத்தி நூத்தி அஞ்சு பேருக்கு விட வேற ஒரு யுத்தத்தை பண்ணா வயம் பஞ்சோத்தரம் சதம், நம்ம நூத்தி அஞ்சு அப்படின்னு வச்சுக்கணும். எல்லாரும் ஒரு யூனிட்டியா காமிக்கணும் வெளியாளுக்கு. நமக்குள்ளேயே இன்டர்னலா பூசல் இருக்குன்னு சொன்னா வீக் ஆயிடும். இந்த பாலிடிக்ஸ் எல்லாம் இங்க பாரதத்தில் இருக்கு, அதனால விவகாரம் என்னடா சொல்ல கிடையாது. வயம் பஞ்சா தே சதம் எப்ப சாதாரணமா அந்நேனம் பிராப்தே வயம் பஞ்சோத்தரம் சதம் காமிச்சார். அதே மாதிரியே இங்க ஸ்தூல சரீரமா சூக்ம சரீரமா நீ சொல்ற, நான் பஞ்சபூத சூக்மங்கள் காரணம்னு நான் சொல்றேன், ரெண்டு ஒத்துண்டு தான் இருந்த போதிலும் இந்த சண்டை வேண்டாம். இப்ப சத்தியம் என்ன வேண்டி இருக்கு, சாங்கிய மதம் வேதத்துல சொல்லல, அதனால பிரதானவாதி நிராகரணத்துக்காக வந்திருக்குமே தவிர அவர் ஒண்ணும் இல்லை. இது நனக்கிட்டு சித்தியத்தை இதனால ஒரு விதமான ப்ராப்ளமும் இல்லை. அதனால விருத்திகார மதத்தை கண்டனம் பண்ணல, விருத்திகார மதமானது இப்படி இருக்குன்னு காமிச்சிருக்கார். ஆனா யுக்தியில பரிசோதனம் பண்ணும் பொழுது ஆச்சாரியாளுடைய மதம் தான் வசதினு தெரிகிறது அப்படி இந்த சூத்திரத்துக்காக எடுத்த அர்த்தம். அடுத்தது ஜேயத்துவ அவசனாச்சா அப்படிங்கிறது அடுத்ததா ஒரு சூத்திரம். இத நாளைக்கு இல்ல நாளன்னைக்கு புதன்கிழமை அன்னைக்கு மேல் பாகத்தை பார்ப்போம். அப்புறம் இன்னைக்கு சாயங்காலம் நாலு மணிக்கு ராஜகோபால் அவர்கள் விவேக சூடாமணி ஆரம்பிக்கிறார். யாராவது வந்து கேட்கணும். நல்ல கிரந்தம், உத்தமமான ஒரு பிரகரணம், அழகான ஆச்சாரியார் சுங்கேரி ஆச்சாரியார் சந்திரசேகர பாரதி அவர்கள் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அற்புதமான பிரகரணம். புனிஜவா வந்து கேட்டு தரிக்கலாம்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அடுத்ததாக கிளாஸ் புதன்கிழமைக்கு காலமே. ஓம் சன்னம் சன்னோ சத்யமா சன்னோ.